الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وقال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء بعضهم أولياء بعض ومن يتولهم منكم فإنه منهم إن الله لا يهدي القوم الظالمين. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تشد الرحال إلا إلى ثلاثة مساجد، مسجدي هذا والمسجد الحرام والمسجد الأقصى. رواه مسلم. وعن أبي هريرة رضي الله عنه أيضا قال قال رسول الله صلى الله عليه وسلم ما خلا يهودي بمسلم إلا هم بقتله أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் உலகை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் இறுதி தூதர் எமது உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார்கள், உறவினர்கள், சஹாபாக்கள், மேலும் கியாமத்து பரியந்தம் வரக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களிலும் பேரிலும் உண்டாவதாக என்று சொன்னதன் பின்னால், புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையல்லமாகிய அல்லாவின் மாளிகைக்கு ஏத்திகாஃபுடைய நீயத்தோடு வந்த மறந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாவை உள்ளால் உள்ளபடி உண்மையாக அஞ்சி பயந்து நடந்து கொண்டே இறக்குமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, நாம் ஒரு புனிதமான பரிசுத்தமான ஒரு தீனுல் இஸ்லாத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் வைத்து அவர்களுடைய 40வது வயதில் நுபுவத்தை கொடுத்தான். நுபுவத்தை பெற்ற அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 12 வருட காலம் இந்த தீனுக்காக வேண்டி உழைப்பு செய்தார்கள். அதன் பின்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து பயணம் மேற்கொண்டு சென்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மக்காவை விட்டு மதீனாவுக்கு அன்பு நபி அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் செய்து வந்தார்களோ, அந்த மதீனாவில் இருந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் முஷ்ரிக்கீங்களாக இருந்தார்கள், சிலை வணக்கம் புரியக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சிறுபான்மையினர்களாக யகூதிகளும் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த யகூதிகள் 3 கோத்திரங்களாக பிரிந்து வாழுபவர்களாக இருந்தார்கள். ஒன்று பனு கைனுகா, பனு குரைரா, பனு நுபைர் என்று 3 கூட்டங்களாக அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு ஒரு ஒத்துழைப்பு உதவி, எந்த பிரச்சனையும் இல்லாமல் தீனுல் இஸ்லாத்தை வளர்க்க முடியும் என்ற நல்லெண்ணத்தோடு அன்பு நபி அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்தார்களோ, கண்ணியமானவர்களே, மதீனாவுக்கு வந்ததும் மக்காவில் இருந்ததை விட 3 ஃபித்னாக்களாக அந்த ஃபித்னா மாறி இருந்தது. ஒன்று, மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் மதீனாவாசிகளையும் நிம்மதியாக வாழவிடாமல் மக்காவில் இருந்து அடிக்கடி நபி அவர்களுக்கு எதிராக கடிதங்களையும் தூதுக்களையும் அனுப்பி வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, மதீனாவில் இருந்த 3 இந்த யகூதி கோத்திரங்கள், இவர்களால் நபி அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே பலவிதமான தொல்லைகள், துயரங்கள், கஷ்டங்களுக்கு இவர்களால் முகம் கொடுக்க நேரிட்டன. அதே போன்று இன்னொரு கூட்டத்தினர்கள் இருந்தார்கள். அதுதான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவனுடைய தலைமையில் ஒரு யகூதி ஒரு முனாஃபிக்கீங்களுடைய ஒரு கூட்டத்தினர்களும் இருந்தார்கள். அந்த ரீதியில் கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்ததில் இருந்தே நபி அவர்களை நிம்மதியாக இந்த யகூதிகள் வாழ விடவே இல்லை. கண்ணியமானவர்களே, அடிக்கடி ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களாலும் இந்த தீனுல் இஸ்லாத்துக்கும் இந்த தீனுடைய சஹாபாக்களுக்கும் நபி அவர்களுக்கும் தொல்லைகளும் துயரங்களும் ஏற்பட்டு கொண்டே இருந்தன. ஆண்கள் பலவிதமான சூழ்ச்சிகள் செய்து இந்த தீனுல் இஸ்லாத்தை இல்லாமல் ஒழித்து விட வேண்டும், இந்த தீனுடையவராகிய அன்பு நபி அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று பலவிதமான திட்டங்கள் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பெண்கள் இருக்கிறார்களே, அவர்களும் அவர்களுடைய சூழ்ச்சியை அவிழ்த்து விடக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். அவர்களுக்கு வெளிப்படையாக பெரும் சூழ்ச்சிகள் செய்யாவிடனும் அவர்கள் தனது அவர்களுடைய நாவாற்றலின் மூலமாக கவிகளை படித்து இந்த இஸ்லாத்தையும் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்தில், இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கேவலப்படுத்தக்கூடிய விதத்தில், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அசிங்கப்படுத்தக்கூடிய விதத்தில் கவிகள் படித்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த தீனுல் இஸ்லாத்துக்குள் யாரெல்லாம் வருவார்களோ அவர்களை தீனுல் இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்கக்கூடியவர்களாக, இஸ்லாத்தை வெறுப்பூட்டக்கூடியவர்களாக பெண்கள் இருந்தார்கள். அந்த ரீதியில் கண்ணியமானவர்களே, மதீனாவுக்கு சென்று ஹிஜ்ரி 2 ஆகிவிடுகிறது. அந்த ஹிஜ்ரி 2 தான் கடந்த ரமதானுடைய 17 பிறை அன்று அந்த பத்ருடைய யுத்தமும் நடந்து கொண்டிருந்தது. பத்ருடைய யுத்தத்துக்கு செல்லும் வரைக்கும் மதீனாவுக்கு நபி அவர்கள் சென்றதில் இருந்து 2 மதீனாவில் ஒரு பெண்மணி இருந்தால், அவள் தான் ஆஸ்மா என்று சொல்லக்கூடிய ஒரு யகூதி பெண்மணி இருந்தால், அவள் இஸ்லாத்துக்கும் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக கடும் விரோதியானவளாக இருந்தால், நபி அவர்களுக்கு எதிராக அடிக்கடி கவிகளை படித்துக் கொண்டு நபி அவர்களை கேவலப்படுத்தும் முயற்சியில் அவள் ஈடுபட்டுக் கொண்டே இருந்தாள். நபி அவர்களுக்கும் அவளுடைய தொல்லை துயரங்கள் தாங்க முடியாதிருந்தன. கண்ணியமானவர்களே, பதிலுடைய யுத்தத்துக்காக வேண்டிய ஆயத்தமாகி சஹாபாக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரமும் அந்த பதிலத்துக்கு செல்ல விடாமல் சஹாபாக்களை தடுத்து நீண்ட கவிகளை படித்து இஸ்லாத்தை கொச்சைப்படுத்திக் கொண்டிருந்தால் அந்த யஹூதி பெண்மணி. அந்த நேரத்தில் இருந்த ஒரு சஹாபி தான் ஹஜ்ரத் உமர் இப்னு அதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த சஹாபி கண்ணியமானவர்களே, 2 குருட்டு சஹாபியாகவே அந்த சஹாபி இருந்தார். அந்த சஹாபிக்கு அந்த பெண்மணியை கண்ணால் பார்க்க முடியாவிடனும் அந்த பெண்மணியினுடைய அந்த குத்து காட்டல் வார்த்தைகள் இருக்கிறது, அவருடைய உள்ளத்தில் அது ஆழமாக பதிந்திருந்தன. எனவே அந்த சஹாபி நேர்ச்சி செய்து கொண்டார்கள், ஒரு நேர்ச்சை கடன் வைத்துக் கொள்கிறார்கள். அன்பு நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய யுத்தத்தை முடித்து விட்டு சஹி சாலிமாக நிம்மதியாக அல்லாஹ்வுடைய உதவியோடு வெற்றியோடு மதீனாவுக்கு திரும்பி வந்து விடுவார்கள் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் நான் இந்த பெண்மணியை கொன்று விடுவேன் என்று இந்த சஹாபி அவர்கள் ஒரு நேர்ச்சியும் செய்திருந்தார்கள். அந்த விதத்தில் கண்ணியமானவர்களே, அன்பு நபி அவர்களும் சஹாபாக்களும் பெரும் வெற்றியோடு மதீனாவை வந்து அடைந்தார்கள். மதீனாவை வந்து அடைந்ததும் பின்னாலும் இவளுடைய குத்து பேச்சுக்கள் நிற்கவில்லை. கண்ணியமானவர்களே, அப்போதும் கூட இஸ்லாத்துக்கு எதிரான வார்த்தைகளால் அவர் சொல்லி கொட்டி கொண்டே இருந்தால் இந்த சஹாபி ஆத்திரம் பொங்கியவராக அன்பு நபி அவர்களுடைய அனுமதி கூட எடுக்காமல், கண்ணியமானவர்களே, அந்த அஸ்மாவுடைய வீட்டுக்கு இரவு நேரத்தில் நடுநிசையில் செல்லுகிறார். நடுநிசையில் சென்று அவளுடைய பேரை பேர குழந்தைகளோடு அவள் நான் பேர குழந்தைகளை வளமாக வைத்து அவள் நடு மத்தியில் அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். இந்த சஹாபி கார் இருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சஹாபி கார் இருளிலும் அவளுடைய மேல் மாடியை நோக்கி சென்று விடுகிறார்கள். சென்று விட்டது கண்ணியமானவர்களே, அந்த பெண்மணியை தேடி தேடி போய் சரியாக அவளுடைய காரியத்தை முடித்து விட்டு வந்து விடுகிறார்கள். அவளுடைய பேரை குழந்தைகளுக்கு எந்த ஒரு தீங்கையும் ஏற்படுத்தாமல், யாரு நபி அவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தாலோ, நபி அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் யாரெல்லாம் கொச்சைப்படுத்தி கொண்டிருந்தாலோ அவளை மாத்திரம் முடித்து விட்டு வந்து விடுகிறார்கள். வந்துவிட்டு காலையில் அன்பு நபி அவர்களை சுபகுடைய தொழுகையை சந்திக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இவ்வளவு நாளும் உங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக என்னென்ன பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தாலோ அவளுடைய காரியத்தை நான் முடித்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். இதற்கு இது சம்பந்தமாக அல்லாஹ் அல்லாஹ், என்னை குற்றம் பிடிப்பானா யா ரசூலல்லாஹ் என்று சுபஹுடைய தொழுகைக்கு வந்த ஹஸரத் உமேர் இப்னு ஆதி ரழியல்லாஹு அன்ஹு நபி அவர்களிடத்தில் கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை கூறுகிறார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபாக்களை பார்த்து கூறுகிறார்கள், ஏ உமேரே, லா யன்ததிஹு ஃபீஹா கனஸான், லா யன்ததிஹு ஃபீஹா கனஸான், நீங்கள் அவளுடைய காரியத்தை முடித்து விட்டீர்களா? அவளுடைய விஷயத்தில் இரண்டு செம்பெரி ஆடுகள் கூட தனது கொம்புகளை ஒன்றோடு ஒன்று குத்திக் கொள்ள மாட்டாது என்ற கருத்தினை அன்பு நபி அவர்கள் கூறினார்கள். அதாவது இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக முஹத்தீஸீன் எதனை எழுதுகிறார்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் சூசகமான ஒரு வார்த்தையை கூறுகிறார்கள். அதாவது, ஏ உமேரே, நீங்கள் இவளுடைய காரியத்தை முடித்துக் கொண்டு விட்டீர்களா? இவளுடைய விஷயத்தில் வாய் பேசக்கூடிய மனிதர்கள் மாத்திரம் அல்ல, வாய் பேச முடியாத மிருகங்கள் கூட இவளை கொண்டு விடுவதில் எந்த ஒரு அநியாயம் என்று கருதவே மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழாரமாக அந்த சஹாபியை சிலாகித்து நபி அவர்கள் கூறுகிறார்கள். எந்த அளவு அந்த சஹாபியை அதற்கு பின்னால் நபி அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், கொஞ்ச நாளில் கண்ணியமானவர்களே, ஒரு சஹாபாக்கள் கூட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பற்றி கூறுகிறார்கள், இதா அஹ்பத்தும் அம் தந்துரு இலா ரஜுலின், இதா அஹ்பத்தும் அம் தந்துரு இலா ரஜுலின் நஸரல்லாஹ வ ரசூலஹு பில் கைப் ஃபந்துரு இலா உமைர் இப்னு ஆதி ரழியல்லாஹு அன்ஹு. அன்பு நபி அவர்கள் கூறுகிறார்கள், எனது அருமை தோழர்களே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மறைமுகமாக உதவி செய்துவிட்ட ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா? அப்படி நீங்கள் விரும்புவீர் என்று சொன்னால் இதோ இந்த உமேர் இப்னு ஆதியை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, கொஞ்ச நாளில் அந்த சஹாபி நோயுற்றவர்களாக ஆகிறார்கள், பார்வை இழந்து கடும் நோயுற்றவர்களாக ஆகிறார்கள். நபி அவர்களுக்கு கேள்விப்படுகின்றது, மதீனாவுடைய எல்லைப்புறத்தில் தான் அந்த சஹாபி இருக்கிறார்கள். ஒரு நாள் சுபஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அன்பு நபி அவர்கள் மக்களை பார்த்து கூறுகிறார்கள், இன்தலிகு பினா இலல் பசீரி அல்லதி ஃபி பனி வாகிஃப் லிஔதிஹி. எனது அருமை தோழர்களே, அந்த கண் பார்வையை இழந்தாலும் சரி, உள்ள பார்வை அகப்பார்வை இருக்கக்கூடிய எனது அருமை தோழர் அந்த உமைர் இப்னு ஆதி அந்த பனு வாகிப் என்ற கோத்திரத்தில் அவர் நோயுற்றவராக இருக்கிறார், வாருங்கள் என்னோடு அவரை போய் பார்த்துவிட்டு சேமம் விசாரித்து விட்டு வருவோம் என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டிக் கொண்டு போய் அந்த சஹாபியை நோய் விசாரித்து விட்டு வந்தார்கள். கண்ணியமானவர்களே, இது நடந்த சம்பவம் இரண்டாம் ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு 26வது ரமலானுடைய 26வது நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. இதற்கு பின்னால் இன்னும் ஒரு 9 நாள் கழித்து கண்ணியமானவர்களே, சொல்ல போனா அது இன்றைய தினத்தை போன்ற ஒரு தினம், ஷவ்வாலுடைய 4 அல்லது 5ஆம் பிறையுடைய தினம் அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதே போன்ற ஒரு ஆண் மனிதன் அபு இஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யகூதி ரொம்ப தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தான். நபி அவர்களை ரொம்பவும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கவிகளை படித்துக் கொண்டது மாத்திரம் அல்லாமல் அன்சாரி பெண்களுடைய அந்தரங்க விஷயங்களை வெளிப்படுத்தி அவன் கவிகளை படித்து இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கொச்சைப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். ஒரு தடவை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மல்லி பிஹாதல் ஹபீஸ், மல்லி பிஹாதல் ஹபீஸ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கேட்டார்கள், இந்த அப்பனுக்கு எதிராக எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் உங்களில் யார் இருக்கிறீர்கள் என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, கண்ணியமானவர்களே, ஒரு சஹாபி எழும்பு இருக்கிறார், அதுதான் சாலிப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு. அவர்கள் எழுந்து நின்று கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவனை நான் போட்டு தள்ளிவிட வேண்டும் என்று ஏற்கனவே நான் அல்லாஹ்விடத்தில் நேர்ச்சி செய்து தான் இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், எனவே அந்த பொறுப்பை என்னிடத்தில் தந்து விடுங்கள் என்று சொல்லி கண்ணியமானவர்களே அவர்கள் அவனுடைய காரியத்தை முடித்து விடுகிறார்கள். நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, இந்த யஹூதிகள் இருக்கிறார்களே, அன்று தொட்டு இன்று வரைக்கும் நபியுடைய காலத்தில் மாத்திரம் அல்ல. எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த அருமையின் அருமை பெரும் பெரும் நபிமார்கள் அந்த ரசூல்மார்களையும் அவர்கள் விட்டு வைக்கவே இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தில் ஒரு ஆயத்தில் கூறுகிறான், இன்னல் லதீன யக்ஃபுரூன பி ஆயாதில்லாஹி வயக்துலூன நபியீன பிகைரி ஹக் வயக்துலூன லதீன யக்ஃபுரூன பில் கிஸ்தி மினன் நாஸ். இந்த ஆயத்துக்கு உலமாக்கள் தஃப்ஸீருடைய முஃபஸ்ஸிரீன்கள் கருத்து எழுதுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்னல் லதீன யக்ஃபுரூன பி ஆயாதில்லாஹ், யாரெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நிராகரித்துக் கொண்டோம், மேலும் வயக்துலூன நபியீன பிகைரி ஹக், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அருமை தூதர்களை எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் அநியாயமாக கொண்டு குவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், மேலும் வயக்துலூன லதீன யக்ஃபுரூன பில் கிஸ் மேலும் யாரெல்லாம் நீரத்தை கொண்டு ஏவி கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் கொண்டு குவிக்கக்கூடியவர்களாக இந்த யகூதிகள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். கண்ணியமானவர்களே, இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த ஆயத்துடைய தஃப்ஸீர் என்ன என்ன கூறுகிறது என்று சொன்னால், இந்த யகூதிகள் ஒரே நாளில் கண்ணியமானவர்களே ஒரு காலை 6 மணியில் இருந்து மதியம் 12 மணிக்கு முன்னால் ஒரே நாளில் கண்ணியமானவர்களே 43 நபிமார்களை அல்லாஹ்வுடைய தூதர்களை கொண்டு ஒழித்தார்கள். கண்ணியமானவர்களே, ஒரே நாளில் கிட்டத்தட்ட 6 மணித்தியாலத்துக்கு இடையில் 43 அல்லாஹ்வுடைய தூதர்களை அவர்கள் அநியாயமாக கொண்டார்கள். கொண்டது மாத்திரம் அல்ல கண்ணியமானவர்களே, இந்த நபிமார்களுடைய தோழர்களாக இருந்த அந்த சஹாபாக்கள் 170 சஹாபாக்கள் அவர்கள் எவ்வளோ கூறினார்கள், இந்த நபிமார்கள் அப்பாவிகள், அப்பா எந்த குற்றமும் செய்யாதவர்கள், இவர்களையா நீங்கள் கொலை செய்கிறீர்கள், ஏன் இவர்களை கொலை செய்கிறீர்கள் என்றெல்லாம் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். தடுத்து நிறுத்திய 170 பேர்களை மாலை 6 மணி ஆகுவதற்கு முன்னால் அவர்களையும் கொண்டொழித்தார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த பரிசுத்தமான ஆயத்தில் கூறி காட்டிக் கொண்டிருக்கிறான். அது மாத்திரமா, அன்புன் ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களையும் கொலை செய்ய முயற்சித்தவர்கள் எங்களுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நேரம் அல்ல, ரெண்டு விடுத்தம் அல்ல, பல விடுத்தங்களில் நபி அவர்களை கொலை செய்து விடுவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். அதில் கண்ணியமானவர்களே, ஒரு விடுத்தம் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 7இல் கண்ணியமானவர்களே அல்தான் ஹைபருடைய யுத்தம் நடந்து அந்த ஹைபரை நபி அவர்கள் வெற்றி கொண்டு விட்டார்கள். ஹைபரை வெற்றி கொண்டதன் பின்னால் அந்த ஹைபரில் இருந்து அந்த யகூதிகள் மதீனாவில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டு ஹைபர் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தும் மதீனாவில் உள்ள முஸ்லீம்களை நிம்மதியாக வாழவிடவில்லை. அங்கிருந்தும் அவர்கள் சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருந்தார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7இல் படையெடுத்து போய் அங்குள்ள பகுதிகளை வெற்றி கொள்கிறார்கள். வெற்றி கொண்டு அவர்களுக்கே அந்த பூமியை கொடுத்து விடுகிறார்கள். நீங்கள் எங்களுக்கு வரிகட்டு வாழுங்கள் என்று நபி அவர்கள் ஒரு ஒப்பந்தமும் செய்து விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஹைபருடைய யுத்தம் நடந்து முடிந்து விடுகிறது. பல நாட்கள் சில நாட்கள் நபி அவர்கள் ஹைபருடைய பூமியிலேயே தங்கி இருக்கிறார்கள். பனு கைனுகா என்ற கோத்திரத்தினுடைய தலைவன் மிஸ்காம் சல்லாம் இப்னு மிஸ்காம் என்று சொல்லக்கூடியவனுடைய மனைவி ஜைனப் பின்தி ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் ஒரு ஹதியா தருகிறேன் என்று சொல்லி ஒரு ஆட்டை, பொரித்த ஆட்டை நபி அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்து விடுகிறார். ஒரு பொரித்த ஆட்டை நபி அவர்களுக்கு ஹதியாவாக நான் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லி அந்த பொரித்த ஆட்டை நபி அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்து விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் ஹதியாவை ஏற்கும் பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். சதகாவை ஏற்க மாட்டார்கள், ஹதியாவை யாரு தந்தாலும் ஏற்பார்கள். எனவே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டை அரைச்சியை சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். நபி அவர்களோடு ஒரு சஹாபி இருந்தார், அவர் தான் பர்ரா இப்னு பிஷர் இப்னு மஅரூர் ரழியல்லாஹு அன்ஹு. நபி அவர்களும் அந்த பர்ரா இப்னு பிஷர் இப்னு மஅரூர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த ரெண்டு பேரும் தான் உட்கார்ந்து சாப்பிட போகிறார்கள். நபி அவர்கள் அந்த இறைச்சியில் மாமிசத்தில் கையை வைத்ததுமே கொஞ்சம் நாக்கில் வைத்து பார்க்கிறார்கள், இதில் நஞ்சு கலக்கப்பட்டிருக்கிறது, கையை எடுத்து விடுங்கள் என்று நபி அவர்கள் சொல்ல அந்த சஹாபி அவர் பசி தாங்க முடியாதவராக இருந்ததனால் அதில் ஒரு துண்டை எடுத்து சாப்பிட விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த சஹாபி அதே இடத்தில் துடிதுடித்து மரணமாகி விடுகிறார். அந்த அளவு விஷம் கலந்த கலக்கப்பட்டதாக அந்த மாமிசத்தில் ஆட்டரசில் இருந்தது. கண்ணியமானவர்களே, அதன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய முயற்சித்த அந்த ஜைனப் பின்த் ஹாரிஸை நபி அவர்கள் தனக்கெதிராக பழி எடுத்துக் கொள்ளவில்லை. ஒரு ரிவாயத்தில் வருகிறது, கண்ணியமானவர்களே, அவரை இந்த அவர்களுடைய குடும்பத்திற்கு கொடுத்து விடுகிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் அவள் இஸ்லாத்தை தழுவிக் கொள்கிறார் என்றும் ஒரு ரிவாயத்து வருகிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த யகூதிகள் இருக்கிறார்களே, ஒரு விடுத்தம் அல்ல, ரெண்டு விடுத்தம் அல்ல, இப்படி பல விடுத்தங்கள் நபி அவர்களை கொலை செய்ய முயற்சித்தவர்கள் தான். சஹாபாக்களை நிம்மதியாக வாழ விடாதிருந்தவர்கள் தான் இந்த யகூதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த யகூதிகளுடைய நிலைமை, அவர்களுடைய வரலாறு அன்று தொட்டு இன்று வரைக்கும் முஸ்லீம்களுக்கு எதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறினார்கள். எந்த அளவு கூறினார்கள் தெரியுமா? மா ஹலா யஹூதியும் பிமுஸ்லிமின் இல்லா ஹம்ம பிகத்லிஹி. ஒரு யஹூதி ஒரு முஸ்லிமை கண்டுவிட்டால், ஒரு முஸ்லிம் என்று அவன் அறிந்து கொண்டால், அவன் அந்த முஸ்லிமை கொல்லாதிருக்கும் வரைக்கும் அவன் நிம்மதியாக இருக்கவே மாட்டான். அந்த முஸ்லிமை கொலை செய்வதுதான் அவனுடைய இறுதி நோக்கமாக இருக்கும் என அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த யஹூதிகள் முஸ்லிம்களுக்கு எதிராகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று கண்ணியமானவர்களே, நாமெல்லாம் அழகான முறையில் நோன்பை நோற்றவர்களாக, நோன்பை பிடித்துவிட்டு பெருநாளுடைய தினத்தை அழகான முறையில் கொண்டாடி விட்டவர்களாக, ஆறு நோன்பையும் எமில் சிலர்கள் நோற்றவர்களாக இருக்கிறோம். மாஷா அல்லாஹ். அதே நேரத்தில் கண்ணியமானவர்களே, எங்களுடைய ஈமானிய உணர்வுகளில் எத்தனையோ பேர்கள் இந்த பலஸ்தீன் வாழ் பூமியில் கண்ணியமானவர்களே இன்று வரைக்கும் எவ்வளவு அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு தொல்லைக்கு மேல் தொல்லைகள் இந்த யகூதிகளால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த நோன்பை கூட, நோன்பு மாதத்தில் கூட அவர்களுக்கு நோன்பை சரிவர பிடிக்க முடியாத நிலைமைத்தான் இருந்தது. கண்ணியமானவர்களே, ஒரு வாலிபர் கூறுகிறார், அந்த வாலிபர் கூறுகிறார், நான் இன்று நோன்பாக இருக்கிறேன், நோன்பை நோற்றவனாக இருக்கிறேன், ஆனால் மாலையில் நான் நோன்பை திறப்பேனா என்பது எனக்கு சந்தேகமாக இருந்து கொண்டிருக்கிறது. நோன்பை நோட்பதற்கிடையில் நான் அல்லாவிடம் போய் சேர்ந்து விடுவேனா என்பதுதான் எனக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவு உயிருக்கு ஆபத்தான, உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்படக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் தான் இன்று எமது காசா, கஸாவுடைய பகுதி இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கஸா என்ற பூமி எந்த பூமியாக இருக்கிறது? கண்ணியமானவர்களே, எங்களுடைய இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் பிறந்து வளர்ந்த பூமி தான் அந்த கஸாவுடைய பூமி. கண்ணியமானவர்களே, அந்த அளவு புனிதம் மிகுந்த பூமியாக அந்த பூமி இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பலஸ்தீன் பூமியை பற்றி எந்த அளவு புகழ்ந்து கூறினார்கள் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, லா துஷத்துர் ரிஹால் இல்லா இலா சலாசதி மசாஜித், மஸ்ஜிதி ஹாதா வல் மஸ்ஜிதுல் ஹராம் வல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். அதாவது சத்தி சாதகங்கள் பிரயாணத்துக்குரிய பொதிகளை எடுத்துக்கொண்டு மூன்று பள்ளி வாயில்களை தவிர வேற எந்த ஒரு பள்ளி வாயில்களுக்கும் பிரயாணம் என்பது அது செல்லப்படக்கூடாது, பிரயாணம் நாடி செல்லக்கூடாது என்று கூறிவிட்டு முதலாவதாக கூறினார்கள் மஸ்ஜிதி ஹாதா, இதோ எனது பள்ளி வாயிலுக்கு. அவர்கள் ஏதோ ஒரு நன்மை செய்யும் நோக்கத்தோடு அவர்கள் தாடி வரலாம். அடுத்தது மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் என்று கூறிவிட்டு மூன்றாவதாக கூறினார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா. முஸ்லிம்களுடைய மூமிங்களுடைய புனித ஸ்தலங்கள் மூன்றே மூன்று புனித ஸ்தலங்கள் தான் கண்ணியமானவர்களே. அதில் முதலாவதாக பைத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராம், அடுத்தது தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. உலகத்தில் நிர்மாணிக்கப்பட்ட இரண்டாவது ஆலயம் தான் அல்லாஹ்வுடைய ஆலயம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமாதேவியில் முதலாவதாக நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய மாளிகை அது பைத்துல்லாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு 40 வருடங்கள் கழித்து கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஜின்களுடைய உதவியை கொண்டு கட்டி எழுப்பப்பட்ட பள்ளிவாயில் தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே. அடுத்ததாக நபி அவர்கள் கூறினார்கள், அந்த அன்பு நபி அவர்கள் அந்த அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பைத்து மஸ்ஜிது நபவி என்பதாக கூறினார்கள். இது மூன்றும் தான் முஸ்லீம்களுடைய புனித ஸ்தலங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. 2 புனித ஸ்தலங்கள் இன்று முஸ்லீம்களுடைய கையில் இருந்து கொண்டிருக்க, அடுத்த 2வது உலகத்திலே நிர்மாணிக்கப்பட்ட 2வது அல்லாஹ்வுடைய ஆலயம் இன்று அவர்கள் யகூதிகள் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த யகூதிகள் எங்கிருந்து தோண்டினார்கள் கண்ணியமானவர்களே? 1947 ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹிட்லர் அவன் பல லட்சக்கணக்கான யகூதிகளை கொண்டொழித்தான். இவர்களால் பெரும் ஆபத்து உள்ளன என்பதனை அவன் கருதி அவன் லட்சக்கணக்கான யகூதிகளை கொண்டொழித்து ஒரு சிறிய பகுதியை விட்டு அவர்களை நாடு துரத்தி விட்டான், நாடு கடத்தியவனாக ஆக்கினான். கண்ணியமானவர்களே, அந்த ஜெர்மனியில் இருந்து அவர்கள் நாடு நாடாக வந்து அவர்களை தங்குவதற்கோ குந்துவதற்கோ எந்த ஒரு நாடும் இடம் கொடுக்கவில்லை கண்ணியமானவர்களே, எந்த ஒரு நாடும் இடம் கொடுக்கவில்லை. கடைசியாக பாவம் பரிதாபம் என்று கருதி அந்த பலஸ்தீன் வாழ் மக்கள் தான் கண்ணியமானவர்களே குந்துவதற்கு தங்குவதற்கு அவர்களுக்கு நாடை கொடுத்தது தான், கொஞ்சம் தங்கிக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தது தான். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கண்ணியமானவர்களே, முஸ்லீம்களும் இஸ்லாமியர்களும் சொல்லனா துயரங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். 1947 பின்னால் தான் கண்ணியமானவர்களே அந்த இஸ்ரேல் என்ற ஒரு நாடு, இஸ்ரேலுடைய தலைநகரம் தெல் அவீவ் என்ற ஒரு நாடு கண்ணியமானவர்களே உலக வரைபடத்திலேயே இடம் பிடித்தன கண்ணியமான அவர்கள் அங்கீகாரம் இல்லாத ஒரு நாடாக அவர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு நாடு தான் அந்த இஸ்ரேல். அவர்கள் சரி அதில் வாழட்டுமே, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பலஸ்தீன் பூமியை ஆக்கிரமிப்பு செய்து முஸ்லீம்கள் வாழக்கூடிய எல்லா பகுதிகளையும் இன்று அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி இவ்வாறான தாக்குதல்கள் முஸ்லீம்களை கொலைவெறியில் அவர்கள் பார்த்து பல லட்சக்கணக்கான உயிர்களை கண்ணியமானவர்களே அழித்து நாசப்படுத்தியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பல லட்சக்கணக்கான சொத்துக்கள், கோடிக்கணக்கான சொத்துக்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் முஸ்லீம்களுடைய சொத்துக்களை அவர்கள் சூறையாடி கொண்டது மாத்திரமல்ல, நிம்மதியாக ஒரு இரவை கூட அவர்கள் கழிக்க விடாது இருந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே. நாமெல்லாம் இங்கிருந்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. எங்களுடைய ஈமானிய உணர்வுகள் பிஞ்சி பச்சிடம் குழந்தைகளை கண்ணியமானவர்களே இன்று வரைக்கும் 1400 மேற்பட்டவர்களை அவர்கள் கொண்டொழித்திருக்கிறார்கள். இத்துணைக்கும் அவர்களால் பார்க்கக்கூடிய அவர்களுடைய விரோதிகள் ஹமாஸை கொள்ளு பரவாயில்ல, ஹமாஸ் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே இத்துணைக்கும் 1400 பேர்களிலும் 50 அல்லது 60 ஹமாஸ் உறுப்பினர்களை தான் கொண்டொழித்து இருக்கிறார்கள். அதற்கு மாத்திரமாக அதிகமான பேர்கள் பச்சிளம் குழந்தைகள் பிள்ளைகள் அதே மாதிரி பெண்களை தான் அவர்கள் ஒழித்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே. நாம் கொஞ்சம் கவலைப்பட வேண்டும், நாம் கவலைப்பட வேண்டும் கண்ணியமானவர்களே. இந்த உலக நாடுகள் எதுவுமே இதற்கு எதிராக பேச இன்றைக்கு ஆயத்தமே கிடையாது. கூறப்போனால் எங்களுடைய அரபு நாடுகள் கூட வாய் பொத்தி இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே. இந்த சூழ்ச்சி இப்போதிலிருந்து ஒரு 6 முன்னால் எடுக்கப்பட்ட சூழ்ச்சி தான் இந்த சூழ்ச்சி. அது என்ன சூழ்ச்சி கண்ணியமானவர்களே? ஈஜிப்டுடைய அரசாங்கத்தை அவர்கள் வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு திட்டம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதே மாதிரி சவுதி அரசாங்கமும் அதே மாதிரி துபாய் அரசாங்கமும் ஒரு திட்டம் போட்டன. அந்த திட்டத்தை அவர்கள் சரியாக வெற்றி கொண்டுதான் இன்று அவர்கள் அதனை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த 6-7 முன்னால் ஒரு அழகான ஒரு அரசொன்று ஷேக் முர்சியுடைய தலைமை கீழில் ஒரு அழகான ஒரு அரசொன்று அங்கு இருந்தது. இஸ்லாமியவாதிகளாக உண்மையான தீன்தாரிகளாக அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த இஸ்ரேலுக்கு அது மிக பெரும் அச்சுறுத்தலாக, அமெரிக்காவுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக மக்களாக இருந்தன. எப்படியாவது சரி இவர்களை இல்லாமலாக்க வேண்டும் என்ற சதி திட்டம் போட்டு அந்த திட்டத்தில் வெற்றி கண்டவர்களாக கண்ணியமானவர்களே, கஸாவுடைய பார்டர் அங்கலம் இசர் கண்ணியமானவர்களே, ஈஜிப்ட் ஷேக் முருசியுடைய ஆட்சி காலத்திலும் இதே போன்ற ஒரு தாக்குதல் நடந்தன. அவர் உடனடியாக அந்த பார்டரை திறந்து விட்டு அங்கிருந்து வைத்தியர்களை உள்ளால் அனுப்பிவிடுகிறார். அது மாத்திரமல்ல, மக்களை அடைக்கலம் புகுவதற்குண்டான எல்லா வசதிகளையும் ஏற்பாடு செய்தார். இதன் காரணமாகத்தான் இந்த கண்ணியமானவர்களே அந்த அவர்களுக்கு தேவையான ஒரு ஆட்சியை அவர்கள் நிர்மாணித்துக் கொண்டு இன்று முஸ்லீம்களுக்கு எதிராக பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, யுஎன்ஓ கூட வாய்ப்பொத்தி இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம்களுக்கு எதிராக ஏதேனும் ஒரு நிகழ்வு நடக்கும் என்று சொன்னால் யாரும் முஸ்லீம்கள் சார்பாக பேசக்கூடியவர்கள் இஸ்லாமிய நாடுகளே இல்லாத போது யுஎன்ஓ என்ன பேச கண்ணியமானவர்களே? முஸ்லீம்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கு யாரும் கிடையாது. அல்லாஹ் ஒரு நிலைமையை ஏற்படுத்துவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாம் எல்லாம் ஈமான்தாரிகள், நாம் மூமின்களாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உலக வரலாற்றை நாம் படித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத்தி ஸஹாப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பிச்சலங்களில் இருந்து தான் இந்த யஹூதி சமூகம் தோன்றினார்கள். அதிலிருந்து வரலாற்றை நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால் இந்த யஹூதி சமூகம் எப்போதுமே முஸ்லீம்களுக்கு எதிராகத்தான் செயற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் ஆக உச்சகட்டமாக செல்லக்கூடியது ஒரு 90 வருடங்களாகத்தான் இருக்கும். இவர்களுடைய வரலாறு நெடுங்கிலும் நாம் பார்க்க போனால் கண்ணியமானவர்களே, 90 வருடங்கள் ஆக உச்சகட்டத்திற்கு செல்லுவார்கள். உச்சகட்டம் சென்றதும் அதற்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு பெரும் வீழ்ச்சியை நாம் வரலாறு நெடுங்கிலும் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த 1947 ஒரு சட்டபூர்வம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கிக் கொண்டு இன்று அது கிட்டத்தட்ட 80, 65, 70 வருடங்களை தாண்டி சென்று விடுகிறது. இப்போது கண்ணியமானவர்களே, அவர் உச்சத்தில் இருக்கிறார்கள், கீழே விழ தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் கீழே விழுவார்கள் என்பது தெரியாது. ஆனால் கண்ணியமானவர்களே, இவர்கள் இதுவெல்லாம் செய்வது எதை வைத்து செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய பொருளாதார பலத்தை கொண்டுதான் இவ்வாறான அநியாயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் என்ன செய்யலாம்? நாம் இங்கிருந்து அவர்களுக்காக வேண்டி, பலஸ்தீன் வாழ் முஸ்லீம்களுக்காக வேண்டி எமக்கு என்ன செய்யலாம்? கண்ணியமானவர்களே, எமால் செய்ய முடியுமானது 2 வேலைகள் செய்யலாம். முதலாவது, அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்து துஆ கேட்கலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்தில் கையேந்து துஆ கேட்போம். எம்மால் அங்கு சென்று எங்களுக்கு உதவி செய்ய முடியாது, ஆனால் நாம் அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய ஈமானை வலுவாக்கி கொடுத்து அந்த சுஹதாக்களுடைய கபரை அல்லாஹு தஆலா சொர்க்க பூங்காவனமாக ஆக்க வேண்டும். மேலும் யாரெல்லாம் உண்மையான தீனுக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த பதிலில் கொடுத்த உதவியை அல்லாஹ் கொடு என்பதாக எமக்கு துஆ செய்யலாம் கண்ணியமானவர்களே. ஆனால் அடுத்தபடியான ஒரு விஷயம் தான் கண்ணியமானவர்களே, நாம் செய்வதில் பின்தங்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது அடுத்த விடயம் என்ன கண்ணியமானவர்களே, இவ்வளவுக்கும் இந்த யகூதிகள் முஸ்லீம்களுக்கு எதிராக செய்யக்கூடிய அநியாயங்கள் அனைத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய பொருளாதார வளம், அவர்களுடைய பொருளாதாரத்தை வீழ்த்துவதுதான் எங்களுடைய குறிக்கோளாக, அதனை வீழ்ச்சி பெற செய்வதுதான் எங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. அதாவது சமீபத்தில் எப்போது இந்த காசாவுக்கு எதிராக யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 12வது நாளிலேயே கண்ணியமானவர்களே, எங்களுடைய அண்டை நாடு ஒரு தீவ கட்டம் தான், அதாவது மால்டீவ்ஸ் ஐலண்ட், அவர்கள் அங்கிருக்கக்கூடிய ஜனாதிபதி ஒரு முடிவை எடுத்து விடுகிறார். என்ன முடிவு கண்ணியமானவர்களே? இந்த ஜனாதிபதிக்கு முன்னால் உள்ள ஜனாதிபதி 3 ஒப்பந்தங்களை அந்த இஸ்ரேலோடு சென்று செய்திருந்தார். அந்த 3 ஒப்பந்தங்களை அவர் முறித்து விட்டு இஸ்ரேலிய உற்பத்தி பொருள்கள் எல்லாம் நாம் பேன் பண்ணிவிடுவோம், எங்களுடைய நாட்டுக்குள் வரவிட மாட்டோம் என்று அவர் ஒரு முடிவை எடுத்து விடுகிறார். இஸ்ரேலிய உற்பத்தி பொருள்கள் எதுவுமே அந்த மால்டீவ்ஸ் தீவுக்குள்ள வரக்கூடாது என்று ஒரு உறுதியான முடிவை எடுத்து விடுகிறார். அதனால் கண்ணியமானவர்களே, ஒரு பெரும் அவர்களுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு இது எதிர்காலத்தில் காரணமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது மாத்திரமல்லாமல் சென்ற வாரம் கண்ணியமானவர்களே, மும்பையில் இருக்கக்கூடிய பிரபலியமான 100 ஹோட்டல்கள் அவர்கள் இஸ்ரேலுடைய உற்பத்திகளை எல்லாம் நாங்கள் பேன் பண்ணி விடுகிறோம், நாங்கள் இறக்குமதி செய்ய மாட்டோம், வருவதை தடை செய்வோம் என்று மும்பையில், இந்தியாவில் இருக்கக்கூடிய மும்பை நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலியமான 100 ஹோட்டல் உறுப்பினர் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். இது போன்று கண்ணியமானவர்களே, நாம் என்ன செய்வது? இஸ்ரேலிய உற்பத்திகள் எதுவெல்லாம் எங்களுக்கு தெரிந்ததாக இருக்கிறதோ, தெரியாமல் என்னென்ன பொருள்கள் இருக்கிறதோ அவற்றை படிப்போம், தெரிந்து கொள்வோம். அதனுக்கு மாற்றமாக கண்ணியமானவர்களே, மாற்று பொருள்களை உபயோகிப்போம் கண்ணியமானவர்களே. குறிப்பாக எம்மிலே பரவலாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த ஸ்பிரைட், பெப்சி, கோகா கோலா போன்ற பொருள்கள் இருக்கிறதல்லவா. இவைகள் எல்லாம் இந்த இஸ்ரேலுடைய உற்பத்தியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே. நாம் இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஏண்ட வாயில் இந்த உற்பத்திகளை நாம் பாவிக்க மாட்டேன் என்று ஒரு உறுதியை எடுத்துக் கொள்வோம் கண்ணியமானவர்களே. யூசுப் கர்தாவி இன்று கூட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் ஒரு ஆலிம் கண்ணியமானவர்களே, அவர்கள் என்ன கூறுகிறார் தெரியுமா? ஒரு இடத்தில் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முஸ்லிம் ஒரு பெப்சியையோ அது ஒரு கோகா கோலாவையோ ஒரு ரூபா கொடுத்து வாங்குகிறான் என்று சொன்னா, அந்த ஒரு ரூபாவை யாருக்கு எதற்கு கொடுக்கிறான் தெரியுமா? ஒரு ரூபாவை கொடுப்பது எதற்கு தெரியுமா? தான் குடிக்கக்கூடிய பெப்சிக்கு ஒரு ரியாலையோ அல்லது ஒரு டாலரையோ கொடுக்கிறான் என்று சொன்னா, ஒரு முஸ்லிமை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு துப்பாக்கி ரவை வாங்குவதற்கு இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய பணம் என்பதாக ஷேகுனா யூசுப் கர்தாவி தாமத் வரகாத்துஹும் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் கண்ணியமானவர்களே. எங்களை கொள்வதற்கு அவனுக்கு துப்பாக்கி ரவை வாங்குவதற்கு கொடுக்கக்கூடிய பணத்துக்கு சமம்தான் ஒரு பெப்சியை குடிப்பதற்கு நாம் கொடுக்கக்கூடிய பணம் என்பதை ஈமானிய நெஞ்சங்களே, ஈமானிய உணர்வுள்ளவர்களே விளங்கிக் கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களே. ஸ்பிரைட்டையும் அதே போன்றுதான், கோகா கோலாவையும் அதே போன்றுதான். இன்னும் என்னென்ன இஸ்ரேலிய உற்பத்தி பொருள்கள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நாம் இன்றிலிருந்து விட்டு விடுவோம். அதற்கு மாற்றமான பொருளை தாராளமாக எங்களுடைய நாட்டில் கிடைக்கின்றது. அதற்கு பதிலாக நாம் ஒரு ஜிஞ்சர் பியரை வாங்கி கொடுப்போம். நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேலோங்கியவர்களில் நாமும் அந்த பட்டியலில் சேர்ந்தவர்களாக ஆகிடுவோம். நாட்டை வளம் பெற செய்தவர்களில் நாமும் ஆகுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வெளிநாட்டு உற்பத்திகளை நாம் தூக்கி எறிந்து விட்டு எமது நாட்டு பொருள்களுக்கு நாம் முன்னிறம் கொடுப்போம் கண்ணியமானவர்களே. இதே போன்று நாம் படியுங்கள் வாலிபர்கள், படியுங்கள். ஏராளமான வாலிபர்களுக்கு அந்த இஸ்ரேலிய உற்பத்திகள் எது எது என்பன எல்லாம் தெரிந்ததாகவே இருக்கிறது. சொல்ல போனால் நோக்கியா போனை எடுத்துக் கொள்ளலாம். இன்னும் ஏராளமான பொருள்கள் எங்களுடைய வீடுகளில் இன்று தாராளமாக காணப்படுகிறது கண்ணியமானவர்களே. இவற்றை நாம் இன்றிலிருந்தாவது சரி நாம் முடியுமான அளவு இல்லாமலாக்கி விடுவோம், ஒதுக்கி விடுவோம். நான் மௌத்து பரியந்தம் இதனை எடுக்க மாட்டேன், இதனை நாம் குடிப்பது எனது ஒரு முஸ்லிமை கொள்வதற்கு கொடுப்பதற்கு கொடுக்கக்கூடிய பணம் என்பது நாம் உணர்வோம் கண்ணியமானவர்களே. எனவே நாம் கண்ணியமானவர்களே, இன்று எங்களுடைய இலங்கை நாட்டிலும் கூட அந்த இஸ்ரேலிய ஒரு தூதரகம் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதுகால் வரைக்கும் இலங்கை நாட்டில் அந்த தூதரகம் இல்லாமல் இருந்தது கண்ணியமானவர்களே. சமீப காலத்தில் இந்த நாட்டிலும் அந்த தூதரகம் உருவாகி இருக்கிறது. இதனுடைய பின்னணியில் சில விடயங்கள் இருக்கிறது, அது இந்த இடத்தில் கூற முடியாது கண்ணியமானவர்களே. அந்த அளவு இப்போதே அவர்கள் கட்டி முடிப்பதற்கு முன்னாலேயே பலவிதமான நீண்ட கால திட்டங்கள் போட்டு சில சூழ்ச்சிகளை செய்து முடித்து விட்டார்கள் கண்ணியமானவர்களே. இதற்கு பின்னாலும் கூட பலவிதமான சூழ்ச்சிகள் அவிழ்த்துவிடப்பட இருக்கின்றன என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. கடந்த கால நிகழ்வுகள் அனைத்துக்கும் பின்னணியில் இருப்பவர்கள் அவர்கள் தான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே கண்ணியமான வாலிபர்களே, கண்ணியமான தலைவர்களே, ஆண்களே பெண்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எங்களுடைய இஸ்லாமியர்கள் நாம் ஒன்றுபட்டு வாழ்வதுதான் இந்த காலத்தினுடைய தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. திட்டம் போட்டு எங்களை சின்ன பின்னமாக்கி எங்களுடைய பொருளாதாரங்களை இல்லாமலாக்குவதற்குண்டான பல திட்டங்கள் வகுக்கப்படுகின்றது கண்ணியமானவர்களே. அதே போன்று எங்களுடைய குரானை போன்று மாற்று குரான்களும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இவற்றில் முழுமையாக இருப்பது இஸ்லாத்தினுடைய நஞ்சு கருத்துகளாகத்தான் இருக்கிறது. அதனை ஒரு மாற்று மத சகோதரன் பார்த்தாலே இஸ்லாத்தை வெறுப்போடு பார்ப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்படியான பல சூழ்ச்சிகளை இன்று அவர்கள் எங்களுடைய நாட்டிலும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாம் முடிந்த அளவு என்ன செய்ய வேண்டும்? நாம் எங்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய சில்லறை பிரச்சனைகளை நாம் விட்டுவிட்டு நாம் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாழ்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் இப்படியே சின்ன பின்னமாகி ஒற்றுமை இல்லாது வாழுவோம் என்று சொன்னால் எதிர்காலங்களில் ரொம்ப ஒரு பெரும் நஷ்டத்துக்கு நாம் ஆளாகுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது கண்ணியமானவர்களே. எனவே புனிதமான ஆறு நோன்பை எம்மிலே அதிகமான பேர்கள் நோற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கஸாவில் இன்றுதான் மூணு நாள் யுத்த நிறுத்தம் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து மூன்று நாள் 72 மனுஷியாளத்துக்கு ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, இரு தரப்பாலும் யுத்த நிறுத்தம் என்று சொல்லி. அந்த மூன்று நாட்களுக்கு பின்னால் என்னென்ன இன்னும் நிலைமைகள் உக்கிரமாக போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நிலைமை ரொம்ப பயங்கரமான நிலைமையில தான் அந்த காசாவால் முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மின்சாரம் கிடையாது, உணவுக்கு உணவு சாப்பாடு குடிப்புக்கு அவர்களுக்கு எந்த விதமான ஏற்பாடுகளும் கிடையாது. கண்ணியமானவர்களே, உயிருக்கு பெரும் அச்சுறுத்தலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மருந்து என்பதே கிடையாது. கண்ணியமானவர்களே, வைத்திய சாலைகளில் உரிய மருந்துகளோ ஏனைய ஏற்பாடுகளோ டாக்டர்கள் கூட பற்றாக்குறையாக அங்குமுள்ள மக்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த விஷயங்களை நாம் கொஞ்சம் செவியுற வேண்டும். கண்ணியமானவர்களே, பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சரியான நிலைமைகள் கூட எங்களுடைய நாட்டில் ஊடக தணிக்கை தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது சரியான நிலைமை அங்கு நடக்கக்கூடிய நிலைமைகள் கூட எங்களுக்கு சரியாக புரிந்து கொள்வதற்கு முடியாத நிலைமையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் அந்த பலஸ்தீன் வாழ் மக்களுக்காக வேண்டி, அந்த கஸாவுடைய மக்களுக்காக வேண்டி அதிகமாக துஆ செய்ய கடமை பெற்றவர்களாக இருக்கிறோம். அதிகமாக நாம் தஹஜ்ஜுடைய நேரத்தில், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில், ஏனைய தொழுகையிலுடைய தொழுகைகளுக்கு பின்னால் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய கடமை பெற்றவர்களாக இருப்பதோடு என்னென்ன இஸ்ரேலிய உற்பத்தி பொருள்கள் இருக்கிறதோ அதனை நாம் பகிஷரிப்போம் பகிஷரிப்போம் பகிஷரிப்போம். அதற்கு மாற்று பொருள்களை நாம் இன்றிருந்து பாவிப்போம், நாட்டை வளம் பெற செய்வோம். கண்ணியமானவர்களே, எல்லாம் வல்ல நாயன் எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. நாம் செய்த சிறிய பெரிய பழைய புதிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் நீ மேலோங்கி வாழ செய்வாயாக. முஸ்லீம்களை கண்ணியமாக வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், அந்த கஸ்ஸா மக்களை நீ நிம்மதியாக வாழ வைப்பாயாக. அந்த அல்லாஹ், அந்த யஹூதிகளுடைய கெடுபடிகளில் இருந்து பூரா உலக முஸ்லீம்களையும் பாதுகாத்து தருவாயாக. யா அல்லாஹ், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீ மீண்டும் எங்களுக்கு மீட்டி தருவாயாக. யா அல்லாஹ், காபத்துல்லாவுக்கு போய் உன்னை தரிசிப்பதை போன்று யா அல்லாஹ், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் எங்களுடைய காலடிகள் வைக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருந்து கேட்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், கூடிய கதியில் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை எங்களின் பக்கம் நீ மீட்டி தந்து விடுவாயாக. வாஹிரு தாவானா அனில்ஹம்து.